நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம். The book of Acts, chapter 13, verse 22. 13th அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே.
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை
என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்.
எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று
அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்படி இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போமே. ஒன்று சாமுவேல் 13:14 வசனத்தை படிங்க. ஒன்று சாமுவேல் 13:14 வசனம்.
இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார்.
இந்த வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். இந்த நாளிலே கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு சில வார்த்தைகளை சத்தியங்களை பேச ஆண்டவருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். இந்த 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் 13:22 நீங்கள் வாசித்து பார்த்தால், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து ஆண்டவர் சாட்சியும் கொடுத்தார் என்று சொல்லப்படுது. என்ன கவனிங்க, இந்த உலகத்திலே நம்மை குறித்து அவ்வப்போது சிலர் சாட்சி சொல்லலாம். அது நற்சாட்சியாக இருக்கலாம் அல்லது பொய்ச்சாட்சியாக இருக்கலாம், இது ஓகே. மனிதர் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சியிலும் பார்க்க, தேவன் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சியே மிக 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 முக்கியமானது, முதல் தரமானது. எத்தனை நீங்க ஆமே சொல்ல போறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு மனிதன் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவான், நாளைக்கு அதே மனிதன் நம்மை குறித்து, ஆனா தேவனோ நம்மை குறித்து அப்படி சொல்லவே மாட்டான். அவருடைய சாட்சி எப்பொழுதும் மெய்யானதாகவே இருக்கும். இதுல ஒரு காரியம் என்னவென்றால், எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனாலே நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் அல்லது ஒரு ஏக்கம் அல்லது ஒரு தாகம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது மிக 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 அவசியமானதாக. வேதத்திலே நாம் சிற்சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சில மனிதர்களை குறித்து சாட்சி கொடுத்திருக்க. மோசே குறித்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவராக இருக்கும், என்னுடைய சபையிலே என்னுடைய வீட்டிலே எங்கும், எவ்ரி கார்னர் ஆஃப் த சர்ச் ஹி சோ ஃபெய்த்ஃபுல் பிஃபோர் மீ. சபையிலே அல்லது என்னுடைய வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று தேவன் மோசே குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன அருமையான ஒரு சாட்சி, யோசித்தவர். ஆனால் சபையில இருந்தவர்கள் அவ்வப்போது மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் தேவன் மோசே கொடுத்த சாட்சி, என் சபையில என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். சரி, ஒரு ஆமே சொல்லுங்க. அது மட்டுமல்ல, யோபுவை குறித்து ஆண்டவர் சொன்னார், சன்மார்க்கனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற அவனை போல பூமியில ஒருத்தர். What a beautiful witness. Can you imagine that place? யார் சொல்றது? தேவன் சொல்றது. உத்தமன், அதாவது குற்றமற்றவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல இந்த பூமியில ஒருத்தரும் இல்லை. ஆண்டவர் அவனை குறித்து அற்புதமான ஒரு சாட்சி சொன்னார். அது மட்டுமல்ல, தானியேலை குறித்து சொல்லும் போது, தானியேலே எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே, மை பிலவட், எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே. அப்படியானால் தானியேல் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆகவேதான் தேவன் அவனை குறித்து சாட்சி சொன்னார். கவனிங்க, தேவனால ஒரு மனிதன் நற்சாட்சி வர வேண்டுமா இருந்தால் அது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு சில நாட்கள் அல்ல, இட் டேக்ஸ் டைம். பாருங்க, அது நாட்கள் காலங்கள் செல்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழுகிற வாழ்க்கையின் அடிப்படையிலே தேவன் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி இருக்கு பாருங்க, அது அற்புதம், அது அபாரம். பாருங்க, நாம் இந்த பூமியிலே வாழுகிற வாழ்க்கையின் அடிப்படையிலே தேவன் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி இருக்குது பாருங்க, அது மிக 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 இன்றியமையாதது ஒன்று நினைத்து பாருங்க. யோவான் ஸ்நானகரை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஸ்திரீகளிலே பிறந்தவர்கள், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் அவனை போல ஒருத்தரும் எழும்புனதே இல்லை என்றார். இப்படியாக ஆண்டவர் பல பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவர் அவ்வப்போது சில நற்சாட்சிகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீதை குறித்தும் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நான் இந்த வார்த்தையை சிந்தித்து பார்த்தேன். இந்த சாட்சியை அவன் பெறுவதற்காக அவன் கடந்து வந்த பாதை இருக்கு பாருங்க. ஓ, இதை குறித்து தான் இன்றைக்கு நீயும் நானும் சிந்திக்க போறோம். இந்த நற்சாட்சியை அவன் தேவனாலே பெற்றது அவனுக்கு இலகுவாக இருக்கவில்லை. தேவன் இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி அவனை குறித்து சொன்னது அவனுக்கு இலகுவாக இருக்கவில்லை, இலகுவான ஒரு காரியம் இல்லை. அவன் கடந்து வந்த பாதைகள், அவன் கடந்து வந்த கடினமான பாதைகள், கண்ணீரின் பாதைகள், உபத்திரவங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், தனிமைகள், மரணத்துக்கு பயந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் காடுகளிலும் வலைகளிலும் வனாந்திரத்திலும் மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து தெரிந்த அவனுடைய கடுமையான வாழ்க்கை, இந்த பூமியிலே அவன் கடினமான பாதையினால் கடந்து சென்றால், பற்பல வேளைகளிலே கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால், உயிருக்கு பயந்து மலைகளிலும் குகைகளிலும் ஓடினாலும், ஒன்று நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வது, எந்த சூழ்நிலையிலும் தாவீது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தாவீதின் வாழ்க்கையில பல குளறுபடிகள் இருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில பல மிஸ்டேக் இருக்கத்தான் செய்யறது. ஆனால் தேவன் தாவீதை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? என் இருதயத்துக்கு ஏற்றவன், ஏற்றவன், ஏற்றவன். உங்களை சொல்லட்டுமா, தாவீதுடைய முடிவு அபாரம். தாவீதுடைய முடிவு மிக 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 அற்புதம். தேவனுக்கு அவனுடைய முடிவு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது. அவன் கண்ணை மூடும் போதும் கர்த்தரை குறித்து அவன் சாட்சி சொல்லி தன் குமாரனாகிய சாலமோனுக்கும் கட்டளை கொடுத்து தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள், அவருக்கு பயந்து வாழ்ந்து கொள், அவர் கட்டளைகளை கைக்கொள் என்று சொல்லி தன் குமாரனுக்கு கட்டளை கொடுத்து அவன் கண்ணை மூடினான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீதுக்கு பிற்பாடு வந்த பல ராஜாக்களுடைய ஆரம்பம் நல்லதாக இருந்தாலும் அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பற்பல இடங்களிலே ஆண்டவர் தாவீதை ஒரு மேற்கோளாக எடுத்து, என் தாசனாகிய தாவீது வாழ்ந்தது போல், செய்தது போல், நடந்தது போல் நீங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி பிற்பாடு தாவீதை குறித்து பல இடங்களிலே பேசியிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, ஒரு அழியாத ஸ்தானத்தை, என்றென்றைக்கும் அழியாது நிலைத்திருக்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தாவீதின் குமார் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறார். பாருங்க, அது மட்டுமல்ல, இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தாவீதுக்கு ஒரு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அவர் கண்டுபிடித்த அந்த 6 மூல நட்சத்திரங்களை தான் இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய நேஷனல் பிளாக்கிலே, அவர்கள் தேசிய கொடியிலே அதை அவர்கள் வைத்திருக்கிறார். எனக்கு அறிமானவர்களே, அவன் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். பார், சோ தாவீதியோட இருதயத்துக்கு ஏற்றுபடும் என்று சொன்னது நாம் நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இப்படியான ஒரு செய்தியை நாம் பேசுறதுக்கு பிரதான நோக்கம் என்னவென்றால், என்ன கவனிங்க, தயவுசு, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகள் வரலாம். உயர்வுகளும் தாழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாது. சந்தோஷங்களும் துக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறுத்த முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் நீயும் நானும் தாவீதை போல ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை, இந்த அடிப்படையில் தான் இந்த சத்தியங்களை நான் உங்களோடு பேச ஆண்டவருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போறது. எனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ போறேனா, அல்லது எனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ போறேனா, அல்லது தேவனுக்கு ஏற்ற, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ போறேனா, சிந்திக்க வேண்டியதும் தீர்மானம் எடுக்க வேண்டியதும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பல்ல, உலகத்தில் இருந்து உள்ளே வந்துவிட்ட உன்னுடைய என்னுடைய பொறுப்பு இது. நாம் யாருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ போறோம், யாரை திருப்திப்படுத்த போறோம், யாரை பிரியப்படுத்த போறோம், யாரை மகிமைப்படுத்த போறோம், சிந்திக்க வேண்டியதும் தீர்மானிக்க வேண்டியதும் நாம் ஒவ்வொருடைய பொறுப்பா. தாவீது ஒரு ஆராதனை வீரன் மட்டுமல்ல, அவன் ஆராதனை பிரியனும் கூட. He was a wonderful worshipper of God. சவுல் திரத்தி வந்தாலும் பாட்டுத்தான். எந்த சூழல் குறைவுகள் அவருடைய வாழ்க்கையில இருக்குது, பாட்டு பாட்டு பாடி 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 ஆண்டவருக்கு ஆராதனை செய்து செய்து செய்தே ஆண்டவர் இருதயத்தில் நீங்காத ஒரு இடம் பிடித்து விடாம பாரு. அவர் எழுதின சங்கீதங்களை என்னை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்ற கேளுங்க, அவர் கடை சொல்றாங்க, என் நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் எழுதின சங்கீதங்களை நாம் படிக்கும் போதெல்லாம் தேவ ஆவியானவருடைய உதவியே அல்லாமல் தாவீது ஒருபோதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதியிருக்க முடியாது என்று எனக்குள்ள தேவனுக்கு முன்பாக நான் நிச்சயம் செய்து கொண்டு அவ்வளவு அருமையாக சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு புலவர். ஆண்டவரை மாத்திரம் புகழ்ந்து புகழ்ந்து பாடி பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செய்தே ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு இடம் பிடித்து விட்ட ஒரு ஆராதனை பிரியன் பாருங்க. He is the worshipper of God. அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்த போதும் ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொண்டார். அவருடைய உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு இருக்க இடமில்லாமல் மலைகளிலும் குன்றுகளிலும் பயந்து பயந்து வாழ்கிற சூழ்நிலையிலும் கூட அவன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த சூழலிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒருவனாக இருந்தானே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிற்சில பிரச்சனைகள், சிறிய பிரச்சனைகள் வந்துவிட்டால் கூட நாம் என்ன செய்கிறோம், உடனே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்து விடுகிறோம். தேவனை ஆராதிக்கிறது குறைந்து போடுகிறது, தேவன் மேல வைத்திருக்கிற பிரியம் குறைந்து போடுறது, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு குன்றி போறது, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற ஆசை குறைந்து போறது. ஆனால் தாவீதோ தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள் கூட அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. அவன் மேல கூட, அவனோடு கூட இருந்தவர்கள் கூட அவன் மேல கல்லறிகிற ஒரு கட்டம் வந்தது. ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம், ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரோ என்னெல்லாம் அவன் நினைக்கிறதுக்கு இடங்கள், பற்பல இடங்கள் வந்தது. ஆனாலும் கடினமான சூழ்நிலையிலும் கண்ணீரின் பாதையிலும் அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். மட்டுமல்ல, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாட்டவனார். நான் சொல்லுவதை தயவு செய்து சிந்தி. நீ தேவனுடைய மனுஷனா மனுஷியா? நான் சொல்றதை கவனித்துக்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எத்தகையது என்பதை நான் சொல்லுகிற சொல்ல போற வார்த்தைகளை கொண்டு கொஞ்சம் நிதானி. தேவ ஆவியானவர் உனக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கை வேகமாக கடந்து போறது, சீக்கிரமாக பறந்து போறது. என கருமையான தேவ ஜனமே, இப்பொழுது நீ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாமல், அல்லது இப்பொழுது நீ ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் வேற எப்போதுதான் நீ வாழப் போகிறாய்? அவை இதுதான் காலம், இதுதான் நேரம். நீயும் நானும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு. என கருமையானவர்களே, தாவீது ஒரு ஆராதனை வீரனாக மட்டுமல்ல ஒரு ஆராதனை பிரியனாக இருந்தான். சோ நீயும் நானும் அவனை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய காரியம், நாம் எந்த சூழலும் ஆண்டவர் எனக்கு நமக்கு ஆராதனை என்றால் நமக்கு பெருசாக கட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த சூழலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆராதித்து அவர் இருதயத்திலே நீங்காத இடம் பிடித்து விட்டார். நீயும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். மட்டுமல்ல, என்னுடைய ஜபமும் என்னுடைய பாரமும் தாவீதின் மேலே இருந்த அந்த ஆராதனையின் அபிஷேகம் நம் எல்லாருக்கும் கடந்து வர வேண்டும் பாரு. சரின்னு ஆமே சொன்னேன். ஹல்லேலூயா. சோ அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக இருந்தார். அது மட்டுமல்ல, எந்த காரியத்தையும் ஆண்டவரை விசாரித்து காரியங்களை நடத்தி யுத்தங்களையும் அவர் நடத்தி இருக்கிறார். என்னவென்றாலும் ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறவனாக காணப்பட்டான். ஏன்னா தேவ மேல அவன் நம்பிக்கை இருந்தபடியா. என்ன காரியம் வந்தாலும், என்ன காரியம் அவருடைய வாழ்க்கையில என்ன காரியம் வந்தாலும் நீங்க எடுத்து தயவு செய்து நான் சொல்றதுதான், வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரிடத்தில் போய் விசாரிப்பான், ஆண்டவரே காரியம் இப்படி இருக்குது, நான் என்ன செய்ய? இது ஒரு தேவனுடைய மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இருக்க ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் திங் இருங்க. என்னென்றாலும் ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிற, அதை விட்டுட்டு நாம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து பாட்டு பாடுறது, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் தேடுகிறேன். ஆனா செய்யறதெல்லாம் நம்ம விருப்பம் போல, ஆனா ஆண்டவரை பார்த்து நாம பாட்டு பாடுறோம் இல்லையா, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மிடத்துல அன்பு கூறுறேன். அவதான் நீதிமொழி நான் வாசிக்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயா, உன் வழிகள் எல்லாம் அவருக்கு ஒப்புவி, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழிகள் தவறலாம், நம்முடைய வழிகள் கோணலாகலாம், ஆனா தேவனுடைய வழிகள் ஒருபோதும் தவறாது. பாரு, அவர் நாம் நம்முடைய விருப்பப்படி எல்லாம் செஞ்சிட்டு போய் முட்டி மோதிட்டு வந்து ஆண்டவரே என்று சொன்னார், அதற்கு அவர் என்னதான் செய்ய? கொஞ்சம் யோசிப்பார். நீ செய்ய போற சிறிய காரியமான பெரிய காரியமான முதலாவது தேவ பதத்தில் உட்கார்ந்து நீ கேளு, ஆண்டவரே நான் செய்யறது சரியா, அல்லது நான் இப்படி செய்யலாமா, அல்லது இந்த இடத்துல நான் போகலாமா, அல்லது இப்படி நான் நடக்கலாமா? கொஞ்சம் கேளு, கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நிதானி, ஆண்டவர் நோக்கி பார்த்து அவரிடத்தில் உன் காரியங்களை ஏன் ஒப்புவிக்க கூடாது? தாவீது அப்படித்தான் இருந்திருக்கார். ஆண்டவரிடத்தில் விசாரித்தான், யுத்தங்களை நடத்தினான். இதெல்லாம் நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேலில் இருந்த எல்லா ராஜாக்களும் பார்க்க தாவீது தான் அதிகமான யுத்தங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் காரியம் என்னவென்றால், தாவீது எந்த ஒரு யுத்தத்திலும் தோத்து போயில. யூ நோ தட் இஸ் சீக்ரெட். டு யூ நோ தட் எத்தனையோ யுத்தங்களை எவர் மேலெல்லாம் படையெடுத்தாரோ அவர்களெல்லாம் அவர் ஜெயித்தான், அடக்கினான் என்று வேதம் சொல்றது. எல்லோரும் அவனுக்கு பகுதி கட்டினார். அவருடைய காலம் ஒரு பொற்காலமாக கருதப்படுது. தாவீதுடைய கால் எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் விசாரிக்கிறவன். நீயும் நானும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களுக்காக விசாரிக்கிறவர்களாக விருப்பமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகுமே, நம்முடைய காரியங்கள் நன்மையாக முடியுமே. ஏன் நீ தோல்வியை தழுவ வேண்டும்? ஏன் நீ தோல்வியே சிந்திச்சு கொண்டிருக்கணும்? ஏன் நீ டிப்ரெஷன் ஆகணும்? ஏன் உன்னை நீயே குத்திக் கொள்ள வேண்டும்? முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் இப்படி செய்யலாம், நான் இப்படி நடக்கலாமா, இது சரியா, எனக்கு சொல்லித்தாருங்க, எனக்கு போதிங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய வழியை உனக்கு போதி பார்ப்பார். சரியான ஆமே சொல்ல. அது மட்டுமல்ல, அவன் உபத்திரவங்களின் மத்தியிலும் ஆராதிக்கிறவன் மட்டுமல்ல விசுவாசத்திலும் அவன் உறுதியாக இருந்திருக்கான் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து கூட விசுவாசம் எல்லாம் பறந்துடும். நம்முடைய வாயின் வார்த்தைகளே அவவிசுவாச வார்த்தைகளை சொல்லுது பாரு. என்ன செய்யறது, என்ன செய்யறது? ஆனால் தாவீது அப்படி இருக்கல, அவருடைய வாயிலிருந்து அவவிசுவாசமான வார்த்தைகள் வரல. அவன் எப்போதும் உபத்திரவத்தின் நேரத்திலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாக இருந்தான். மட்டுமல்ல, நன்றி மறவாதவனாக இருந்திருக்கிறான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். நன்றி மறவாத, தான் வாழ, தான் வளர, தான் உயர, அல்லது நெருக்கமான இடுக்கமான காலகட்டங்களிலே உதவி செய்தவர்களை தாவீது மறக்க, தன்னுடைய மரண காலத்திலும் தன் மகனுக்கு கட்டளை கொடுத்தார், எனக்கு உதவி செய்தவர்களை மறந்துடாத, அவர்களுடைய பிள்ளைகளை அவருடைய சந்ததியை நீ பராமரிக்கணும் என்று சொல்லி தன் கடைசி காலத்திலும் தன் குமாரனாகிய சலமோனுக்கு கட்டளை கொடுத்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் நன்றி மறக்காதவர்களாக இருக்கணும். அது ஒரு நல்ல பண்பு. உங்களுக்கு தெரியுமா, 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி அந்த காலங்களுக்குரிய அடையாளங்களில் ஒரு காரியம், நன்றி அறிதல் அற்றவர்களாக இருப்பார், ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சுபாவம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய என்னுடைய கடமையாகும். சரிண்ணா, ஆமே சொல்லுங்க. அது மட்டுமல்ல, தாவீது பழிக்கு பழி வாங்காது. எத்தனையோ கட்டங்களிலே சவுலை பழி வாங்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் அவருக்கு வந்தது. ஆனா தேவன் பார்த்துக் கொள்வார் என்கின்ற உறுதி அவருக்குள்ள இருந்தபடியால் அவன் பழிக்கு பழி வாங்கும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பழி வாங்குவதும் பதி செய்வதும் எனக்கு உரியது என்று யார் சொல்லியிருக்கிறாரு? சொல்லுங்க, யார் சொல்லியிருக்காரு? கர்த்தர். பிரியமானவர்களே, இப்படி பைபிள் சொல்லுது, வேதம் சொல்றது, பிரியமானவர்களே பழி வாங்குவதும் பதில் செய்வதும் எனக்கு உரியது. அப்ப தேவனுடைய வேலையை நீங்களும் நானும் செய்யவே கூடாது. ஓகே, எனக்கும் உனக்கும் விரோதமாக மற்றவர்கள் அநியாயம் செய்யலாம், அவதூறு பேசலாம், ஆனா நீ போய் நீதிக்கு முட்டா, அப்படியே உன் தேவனுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? ஜஸ்ட் லீவ் அண்ட் காட். ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனை தன்னுடைய கையில் எடுக்கட்டுமே, ஆண்டவனுடைய காரியத்தை தன் கையில் எடுக்கட்டுமே. அங்கதான் நம்முடைய பொறுமை, அங்கதான் பரிசுத்தவானுடைய பொறுமை விளங்கும். பாரு, நாம் அவசரப்பட்டு காரியங்களை கெடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் துக்கம் நமக்கு தான், அதுக்கப்புறம் வேதனை நமக்கு தான். இதை இந்த காரியம் யோசிப்புக்குள்ளே இருந்தபடியா தான் அவரும் தன் சௌரியங்களை பழிவாங்காமல் விட்டான். அவர் பக்கத்தில் நீதி இருந்தது, நியாயம் இருந்தது, வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது, அது எல்லாவற்றையும் அவர் மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. தேவன் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விட்டு விட்டார். தாவீது பழிக்கு பழி வாங்காதவன். சரி, இவைகளை அல்ல தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான 5 காரியம். இனிமேல் நான் சொல்ல போற 5 காரியம் மிக மிக முக்கியமான. தயவு செய்து நான் சொல்ல போற காரியங்களை, சத்தியங்களை உங்களுடைய இருதயத்தில் நிறுத்தி சிந்தித்து சீதூக்கி பார். நான் விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியானவர் நிச்சயமாக உங்களோடு இடைப்படுவார், பேசுவார். திரும்பவும் நான் சொல்கிறேன், இப்படி இந்த செய்தியை நான் தயாரித்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், தேவர் அறிவார், நீயும் நானும் ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ. இதற்கு பல தடைகள் வரும், இதற்கு பல பிரச்சனைகள் வரும், பிசாசு இலக்கணும், ஆனாலும் கர்த்தரை உறுதியாக நாம் பற்றி கொண்டால் வெற்றி நமக்கு நிச்சயம். பாரு, விசுவாசி ஆமே சொல்லும். ரைட், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். அப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம், யார் யாரெல்லாம் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதவங்களா இருப்பார்கள். சரிண்ணா, ஆமே சொல்லும். ரைட், சோ தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்ததுக்கு 5 முக்கியமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தாவீதுடைய உள்ளத்திலே அல்லது தாவீதுடைய இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுற பயம், the fear of God. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருடைய இருதயத்திலே இருந்திருக்கு. ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையிலே அவை பிரதிபலித்திருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. தேவ பயம் அல்லது தெய்வ பயம். The fundamental of the holy life, fear of God. நான் சொல்றத கவனிங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு அடித்தளம் தேவனுக்கு பயப்படுற பயம். I say it again, கவனிங்க, பரிசுத்த அல்லது தூய்மையான வாழ்வுக்கு அடித்தளம் தேவனுக்கு பயப்படுற பயம். எவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் பாவத்தை விட்டு விலகுவார்கள். எவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் பொல்லாப்புகளை விட்டு விலகுவார்கள். ஆகவேதான் யோபை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு பொல்லாப்பை விட்டு விலகிற அவனை போல ஒருவனும் இல்லை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு பொல்லாப்பை விட்டு விலகிறான். ஆகவே வெளிச்சம் என்னவென்றால், தேவனுக்கு பயப்படுறவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள், தேவனுக்கு பயப்படுறவர்கள் பாவத்தை விட்டு ஓடுவார்கள். அவை பரிசுத்த வாழ்வுக்கு ஆதாரம், பரிசுத்த வாழ்க்கைக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயமாகும். சோ தாவீதின் வாழ்க்கையிலே இந்த தெய்வ பயம் இருந்தபடியால் தான் பற்பல இடங்களிலே தேவனுக்கு விரோதமான செயல்களுக்கு விலக்கி தன்னை காத்துக்கொண்டார். நான் சொல்ல போறதில்ல கௌரி, ஒரு கட்டம் வந்தது, ஆண்டவர் சவுலை தாவீதின் கையிலே கொடுத்தார். கிட்டத்தட்ட 3000 பராக்கிரமசாலிகளோடு தாவீதை வேட்டி ஆடுவதற்கு சவுல் அலைந்து தெரிகிறார். ஒரு கட்டம் வந்தது, இதே சவுலை ஆண்டவர் தாவீதின் கையிலே கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? பொதுவாக ஒரு எதிரியை ஒருவன் காணும் போது அவன் இலக்குல தப்ப விட மாட்டான் இல்லையா? அதுவும் தன்னுடைய உயிரை வேட்டையாட திரிகிற, தொடர்ந்து வருஷக்கணக்காக தன் உயிரை வேட்டையாட திரிகிற அதே சவுல் தன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படும் போது தாவீது அவனை கொலை செய்திருக்கலாம், அவனை கொன்றிருக்கலாம். ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தபடியால் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல கவனி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நான் நீட்ட மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, இன்னொருவர் மற்றவர்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட அவன் இடம் கொடுக்கவே இல்லை. பார், அவனுக்குள்ளே இருந்த தெய்வ பயந்தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் தன் கையை போடாதபடி அவன் தன்னை காத்துக்கூடா. இப்ப நாம் ஒரு வசனம் வாசிப்போமே, படி 2 சாமுவேல் 1:14. 2 சாமுவேல் புஸ்தகம் 1:14. படி, அவன் தேவனுக்கு பயந்தவன் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுது. பாருங்க, 2 சாமுவேல் 1:14.
தாவீது அவனை பார்த்து, உன் ரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று, உன் வாயை உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிட்டு என்றான்.
அடுத்த வசனம் படி,
தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான்.
தேவனுக்கு அவன் பயந்தபடியால் தேவனுடைய மனுஷனை கொன்று போட்டு நன்மை செய்கிறவன் என்று சொல்லி தண்டத்திலே வந்தவனை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பாருங்க, படிக்கொடுங்க. தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர்களை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன? அதான் இம்பார்ட்டன்ட் அல்ல கவனி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் உன் கையை நீட்ட நீ பயப்படாமல் போனது என்ன? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவன் மேல கையை நீட்டு நீ பயப்படாமல் போனது என்ன? தாவீதுக்குள்ளே அந்த பயம் இருந்தபடியால் தான் சவுல் மேல தன் கையை நீட்டவர். ஆனால் இந்த அபிமேலேக்கு அதை செய்தபடியால் தாவீது வெகுண்டெழுந்தார். இந்த கரிமானவர்களே, தேவ பயம் உள்ள தாவீது தன் எதிரியை கூட கொல்லாதபடி அவன் விட்டு வைத்தான். பார், எனக்கு இந்த காரியம் படிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவம் தாவீதுக்கு இல்லை. ஆனாலும் அவன் தேவ பயம் உள்ளவனாக இருந்தபடியால் அநேக பாவத்துக்கு அநேக விரோதங்களுக்கு விலக்கி தன்னை காத்துக் கொண்டான். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய உள்ளத்திலே தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குமா இருந்தால் நாம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள உதவியா இருக்கும். பாருங்க, நீங்க என்ன கேளுங்க, இன்னைக்கு நீயும் நானும் வாழுகிற உலகம் தெய்வ பயம் அற்றுப்போன உலகம். எப்படியும் வாழுகிற ஒரு ஜனங்கள் எப்படியும் வாழுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்தாயிற்று. மனசும் மாமிசமும் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்தாயிற்று. இன்னைக்கு வெளியில நாம் பார்க்க முடியவில்லை, மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாக போய்கொண்டிருக்கிறது. சோ இப்படிப்பட்ட காலகட்டத்திலே பாவம் தலைவிரி தாடுகிற இந்த காலகட்டத்திலே தேவனுக்கு பயப்படுறவர்கள் மாத்திரம்தான் பாவத்துக்கு விலகி தங்களை காத்துக் கொள்வார். நான் சொல்றதை கேளுங்க, எவர்களுடைய உள்ளத்திலே தேவ பயம் இருக்குதோ அவர்கள் தேவனுக்கு பிரியமாக தங்களை காத்துக் கொள்வார். இனி ஒரு வசனம் நான் வாசிப்போமே, இதை குறித்து தாவீது என்னுடைய சொல்றார். 139 சங்கீதம், 139 சங்கீதம் படி, 7 மாசத்திலிருந்து வாசி.
உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே
போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்?
உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
நான் வானத்துக்கு
ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாரந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும்.
சார், என்ன கவனிங்க, இந்த அறிவு தாவீதுக்குள்ள இருந்தபடியால் அவனுக்குள்ளே இருந்த தேவ பயம் நமக்கு வெளிச்சமாக இருக்கு. என்ன கவனிங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன், பாதாளத்தில் இறங்கி படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். சொல்ல போனால் நான் எங்கு போனாலும் எதை செய்தாலும் உம்முடைய ஆவிக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. என்ன கவனிங்க, இதுதான் ரகசியம். This is the secret of his life. தாவீதுடைய வாழ்க்கைக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடிப்படை வசனத்தை நாம் இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் எங்கே போனாலும் எதை செய்தாலும் உம்முடைய ஆவிக்கு மறைவாக ஒன்றுமில்லை. இந்த அறிவு நமக்குள்ளே இருக்குமா இருந்தால், இந்த தெளிவு நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாம் தேவனுக்கு விரோதமாக இலகுல பாவம் செய்ய மாட்டோம். பாருங்க, உனக்கும் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நாம எங்கு போய் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதை கதைத்தாலும் எதை எதை நடத்தினாலும் எல்லாம் தேவனுடைய கண்களுக்கு ஒளியரங்கமாக இருக்கிறது, ஒன்றும் அவருக்கு மறைவாக இல்லை. நீ இருட்டறையில் செய்யலாம், மறைவாக செய்யலாம், மனிதர்களுக்கு மறைத்து சொல்லலாம், நடக்கலாம், பேசலாம், வாழலாம், அது ஒன்றும் தேவனுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. இந்த அறிவு தாவீதுக்குள்ள இருந்தபடியால் அவனுக்குள்ள தெய்வ பயம் இருந்தது, அநேக பாவங்களுக்கு விலகி அவன் தன்னை பாதுகாத்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீயும் நானும் எங்க போய் எதை செய்தாலும் எதை பேசினாலும் எல்லாம் தேவாதி தேவனுடைய கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த அறிவு நமக்குள்ளே இருக்குமாறுதான் நாம் பாவம் செய்யுமா? ஜோஜிப்பார், மனிதர்களுக்கு முன்பாக நாம் சில காரியங்களை செய்கிறோம். மனிதர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்? ஈவன் மனித பயம் இருக்கிற அளவுக்கு கூட சில நேரத்தில் நமக்குள்ள தெய்வ பயம் மட்டும் போறது மிக மிக ஆச்சரியமானது ஒன்று. தாவீது மற்றவர்களை குறித்து அவதூறு பேசவில்லை, தாவீது மற்றவர்களை அலட்சியம் பண்ணவில்லை, தனக்கு விரோதமாக எழும்புவது கூட அவன் முறுமுறுக்கவில்லை. உமக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? நாடு விட்டு நாடு போகலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், வீடு விட்டு வீடு போகலாம், இடங்களை மாற்றலாம், காலங்களை மாற்றலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைத்து நானும் நீயும் ஒன்றையுமே செய்ய முடியாது. ஓகே, ஆண்டவர் இன்றைக்கு அமைதியாக இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் அவர் அமைதியாக இருப்பாரோ? யோசித்துப்பார், தேவனுடைய கரம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வெளிப்படும். நான் சொல்றதை கேளுங்க, நீயும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக ஒரு நாளைக்கு நின்றுதான் ஆகணும். அவர் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனாக இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கலாம், பரிசுத்தமானாக இருக்கலாம், துன்மார்க்கான. Everybody should be stand before the judgment seat of Christ. தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும், தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷியும் ஒரு நாளைக்கு தேவனுடைய நியாயத்திற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுடைய நியாயத்திற்கு முன்பாக நின்றுதான் ஆக வேண்டும். நீயும் நானும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோம், எப்படி நாம் ஜீவித்தோம், எப்படி நடந்தோம், எப்படி இருந்தோம் என்பதை குறித்த ஒரு கணக்கு சிருஷ்டித்த தேவனுக்கு, சிருஷ்டி கர்த்தருக்கு நீயும் நானும் ஒப்புவித்து தான் ஆகணும். பிகாஸ் ஹி இஸ் யுவர் கிரியேட்டர், ஹி இஸ் யுவர் லார்ட். உண்டாக்கினவருக்கு உண்டாக்கப்பட்டவர்கள் மேல் அதிகாரம் இல்லையா? உன்னையும் என்னையும் தேவன் சிருஷ்டித்தார் என்றார், உன்னை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு நோக்கம் அவருக்கு இருக்குமா இல்லையா? உன்னையும் என்னையும் அவர் ரட்சித்தார் என்று சொன்னார், உன்னை குறித்து என்னை குறித்து அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? சிந்திச்சுப்பா, அவர் நம்மை குறித்து ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்க, நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்க, நீயும் நானும் நம்ம விருப்பப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார் எப்படி ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறது? எவ்வளவு காலம், எவ்வளவு காலத்துக்கு? Sometimes I was crying before the Lord because the life of the people should be repaired. மனிதர்கள் அவசரப்படுவார், ஆனால் தேவனோ அவசரப்படுறவரே அல்ல. நாம் அவசரப்பட்டு காரியங்களை நடப்பிக்கலாம், ஆனால் தேவனோ அவசரப்படுறவரே அல்ல. அல்ல, 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 அல்ல. மட்டுமல்ல, நாம் அவசரப்படுத்தி அவரை ஒன்றை செய்யவும் முடியாது. நம்முடைய அவசரத்தின் அடிப்படையிலே தேவன் இயங்குறவரும் அல்ல. நம்முடைய அவசரங்கள் தேவனை அசைக்கவே அசைக்காது. ஆனா நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழும் போது, அந்த வாழ்க்கைக்கு தேவன் நிச்சயமாக பதிலளிக்கவும் பரிசளிக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உமக்கும் மறைவாக எங்கே போ, உலகத்தின் கண்களுக்கு நாம் மறைக்கலாம், உங்களுக்கு நாம் மறைக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பா everything is open before the eyes of the Lord. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா, அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, அண்ணமாரே, அக்காமாரே, ஐயாமாரே, நீ எங்க போய் எதை செய்தாலும், நீ எதை பேசினாலும், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கதை கதைச்சாலும் கூட, அதையும் இந்த தேவன் கேட்கிறாரு, பார்க்கிறாரு, அறிகிறார் என்பது அறிவு நமக்குள்ள இருக்குமா இருந்தால், இந்த தெய்வ பயன் நமக்குள்ள இருக்குமா இருந்தால், அநேக பாவங்களுக்கு விலக்கி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளலாமே. என்ன கவனிங்க, தேவனுக்கு பயப்படுற தேவ பிள்ளைகளை இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கவனி. So we cannot judge any, நாம் ஒருவரையும் நியாயம் தீர்க்க முடியாது, பட் நாம் நிதானிக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஒரு கட்டத்தில் பேதுருவை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நன்றாய் நிதானித்த. இன்னைக்கு சில பீப்புளுக்கு நிதானிக்கு தெரியாதபடியாதான் மிஸ்டேக் நடக்கு. ரைட் எது, ரோங் எது, நல்லது எது, கெட்டது எது என்பதை நிதானிக்கு தெரியாதபடியாத்தான் சில தவறுகளுக்குள்ளே நாம் அறியாமலும் தலைய வைக்கிறோமோ எனக்கு தெரியல. ஒரு தேவனுக்கு பயப்படுற மனுஷனும் மனுஷியை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக பிரதானமான அல்லது ஒரு இலகுவான வழி என்னவென்றால், தேவனுக்கு பயந்தவர்கள் இலகுவாக தங்கள் நாவினாலே பாவம் செய்யவே மாட்டார். ஏன் தெரியுமா? நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் காணாமல் ஆராதிக்கிற தேவன், அல்லது நான் கருத்தோடு ஆராதிக்கிற தேவன், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கேட்டுட்டே இருக்கிறார். என் வார்த்தைகளினால் அவரை நான் வருத்தப்படுத்துவானே, என் வார்த்தைகளினால் அவரை துக்கப்படுத்துவானே. தேவனுக்கு பயப்படுற மனுஷனும் மனுஷியும் தன் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்பான், கருத்தாக இருப்பான். ஒருவன் கதைக்கிற கதைகள், பேசுற பேச்சுகளில் வைத்தே நாம் அவர்களை இனங்கண்டு கொள்ள முடியும், இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களா இல்லையான்னு சொல்லி. எனக்கு அவங்க நான் செய்கிற ஊழியத்தை வச்சு நீங்க எனக்கு கணக்கிட முடியாது. நான் கொடுக்கிறதை வைத்து நீங்க என்னை கணக்கெடுக்க முடியாது. அல்லது இந்த ஜெபத்தின் ஆழம், நீளம், உயரம் இதை வச்சு நீங்க அளக்கிட முடியாது. என் வாயின் வார்த்தைகள் ஷுட் பி கேர். திரும்பவும் நான் சொல்றேன், தேவனுக்கு பயப்படுறவர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கும். தங்கள் நாவின் வார்த்தையினால் தாறுமாறாய் கதைக்கிறவர்களை அவர்கள் தேவனுக்கு பயப்படுற, அவர்கள் தேவனை நம்பலாம் ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. தேவனை நம்பலாம், இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கூட இயேசு நம்புறவங்க இருக்க தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை நம்பலாம் ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுமே. அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்குமா? இருக்கும்போதுதான் நம்முடைய வாயின் வார்த்தை குறித்து நாம் கவனமாக இருப்போம். தெரியுமா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்யணும்? இன்றைக்கு அல்ல, அல்லது நாளைக்கு அல்ல. ஹலோ, இன்றைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அவன் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்பு கொடுக்க இன்றைக்கே நம்முடைய நாவை நாம் சரிபடுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். இல்லை, யோசித்து பார். நாம் ஒரு சிலரோடு அந்நியோன்யமாக இருக்கிறது தப்பல்ல, நெருக்கமாக நாம் ஒரு சிலரோடு நமக்கு நெருக்கமும் அல்லது உருக்கமுமான உறவுகளோடு மற்றவர்களை குறித்து நாம் தீதாக கதைக்க கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க, இன்று நான் என் கண்ணால கண்டதும் காதால கேட்டதும் சத்தியத்தை அறிந்து நான் உங்களுக்கு சொல்றது காரியம் என்னவென்றால், ஒருவேளை இன்றைக்கு ஒரு சிலரை குறித்து நீங்க ஒரு சில பேர் தவறாக நீங்க கதைத்துக் கொண்டே இருப்பீங்களா இருந்தால், நான் சொல்றேன் கேளுங்க, அப்படிப்பட்ட உறவுகளை நீடிக்கிறதுக்கு தேவன் விடவே மாட்டார். அது இட் இஸ் எ ரோங் ரிலேஷன்ஷிப். நம்முடைய உறவு மற்றவங்களுக்கு பத்து விருத்தியை கொண்டிருக்கும், நம்முடைய நெருக்கம் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கும். அங்கேதான் தேவ ஆசீர்வாதம் இருக்கும், அங்கேதான் தேவ கண்கள் பிரியமாக இருக்கும், அங்கேதான் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும். நாம் மற்றவோடு வைத்திருக்கிற நெருக்கம், மற்றவோடு வைத்திருக்கிற உறவு இன்னும் சிலருக்கு ஒரு ஆதாயமாக இருக்கணும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், அல்லது பக்தி விருத்தி உண்டாக்கணும். அல்லது நான் எனக்கு நெருக்கமானவோடு மற்ற மூன்றாம் ஆளை குறித்து நான் ஒரு தவறாக பேசிக்கொண்டே இருப்பேனா இருந்தால் மற்றவுடைய காதுகள் அதை கேட்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய காதுகளுக்கு ஒன்றையும் மறைக்கவே முடியாது. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு தேவன் அதை விசாரிப்பார். அப்போது நீ குற்றவாளியாக மாறிவிடுவார், ஆனா நீ பேசின மனிதனை தேவன் மன்னித்து விடுவார். ஆனா நீ ஒருவேளை தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக மாறலாமே, யாருக்கு தெரியும்? ஆகவே மற்றவர்களை குறித்து நாம் சீதாக கதைக்கிறதை நடத்தியா, அது நானாக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம். ஏனென்றால் தேவன் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன செய்கிறார்? கேட்டுட்டே இருக்கிறார். ஏன் நன்மையானவர்களை ஏன் பேசுகிறோம் இல்லை? ரெண்டு பேர் மூன்று பேர் நாம் கூடி கதைக்கும் போது ஏன் நன்மையானவர்களை பேசக்கூடாது? ஏன் பக்தி வீத்து கேட்டு ஏன் தேவனுக்கு அடுத்தபடியை பேசக்கூடாது? ஏன் நனவானவர்களை பேசக்கூடாது? நாம் எதை பேசினாலும் தேவன் அதை கேட்கிறார். என்னங்க நான் கேட்டு கேட்கிறேன், இந்த உலகத்தில் தவறு செய்தவங்க யாரும், இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் யாரும், பிழை விடாதவர்கள் யாரும், நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிழைகள் உண்டு. ஆனால் நம்முடைய பிழைகளை நாம் உணருறதில் அவன்தான் பைபிள் சொல்றது, தன் பிழைகளை உணருபவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாம். கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரதியாக இருப்பதாக என்று 19 சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். So, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் But I have to, நானும் சில காரியங்களை இன்னும் திறந்த வழி இருக்கு. I want a supernatural person. சத்தியத்தின்படி நான் அதை உணர்த்தப்படும் போது நான் திருந்தியாகும். அது தேவனுக்கு மகிமை, நமக்கு ஆசீர்வாதம். உமக்கு மறைவாக எங்கே போவேன், அல்லது உமக்கு மறைவாக எதை பேசுவேன், எதை செய்வேன்? இந்த அறிவும் தெளிவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா? இருந்தால் தேவனுக்கு பயப்படுற பயம் அதுதானே. மனித கண்களுக்கு நாம் மறைக்கலாம், மனித காதுகளுக்கு நம்மை மறைக்கலாம், ஆனா தேவனுக்கு எதை மறைக்க முடியும்? பாவத்தோடு பாவத்தை நாம் ஏன் கூட்ட வேண்டும்? தாவீது தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை கேட்கிறார், ஆகவே நான் பயபக்தியாக அவருக்கு முன்பாக நான் நடந்து கொள்வேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. சைனர் ஆமே சொன்ன, ஆண்டவுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழப் போறாயா, அல்லது உன்னுடைய பிடிவாதத்துக்கு, அல்லது உன்னுடைய கோபத்துக்கு, அல்லது உன்னுடைய இருதயத்தில் இருக்க பகைக்கு ஏற்றபடி நீ வாழப் போறாயா? ஆண்டவுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ போறாய், அல்லது உன்னுடைய விருப்பப்படி நீ வாழ போறாய்? காலம் குறுகியிருக்கு. மல்கி அத்திகாரம் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார். ஒருவரோடு ஒருவர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். எனக்கு நான் சொல்றது தேவனுடைய வசனம் தானே. ஆமி சொல்லு. நீயும் ஐயா, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கவனித்து கேட்கிறார், கேட்கிறார். பிகாஸ் நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் முழங்கால் படியிடும் போது என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தக்கூடாது. என் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நான் முழங்கால் படியிட்டு தேவனே என்று நான் கூப்பிடும் போது என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தக்கூடாது. என் வாயின் வார்த்தைகளால் ஏன் என்னுடைய வாழ்க்கையை நான் கரைப்படுத்த வேண்டும்? உண்மையான ஒரு தேவ பயம் எனக்குள்ள இருக்குமா? இருந்தால் நான் குற்றமற்ற ஒரு மனசாட்சியோடு என் வாயின் தாறுமாறுகளுக்கு என்னை நீக்கலாகி தேவன் முன்பாக உண்மையாகவும் தூய்மையாகவும் பரிசுத்தமாக வாழ முடியாதா? யோசித்துப்பார். நம்முடைய வாயிலே தாறுமாறுகள், ஒருவேளை நாம் தேவனை நம்பலாம், ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் அல்ல. நம்முடைய வாயிலே தாறுமாறுகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பிரியமாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை. இப்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்க்கையில நாம் நீடித்து இருக்கிறதும் நல்லதல்ல. பைபிள் சொல்றது தன் பாவத்தில் நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. லிசன், தேவன் பேசும்போது நம்முடைய காதுகளை நாம் அடைத்துக் கொள்வோமா? இருந்தால் நாம் கூப்பிடுற போதும் தேவன் தன் செவிகளை மறைத்துக் கொள்வார். என்ன நான் சொல்லல, அவருடைய வார்த்தை சொல்லுது பார். நான் கூப்பிடும் போது நீங்கள் உங்களுடைய செவிகளை மறைத்துக் கொண்டீர்கள், அவர் நீங்கள் கூப்பிடும் போது நானும் என் செவியை மூடிக்கொள்வேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வேலைக்கார் நல்லவே. He is God. He is the creator. தெய்வ பயம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைந்திருந்தது. எனக்கு அறிமானவர்களே, திரும்பவும் நான் சொல்றேன், நீயும் நானும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ பண்ணும். நீங்க வரும் முறையா? நீங்க விரும்புறீங்களா? அப்படியானால் தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்குமா? இருந்தால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை நாம் கடிவாளம் போட்டே ஆகும். பத்தியற்ற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், அலப்பு வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாதிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாய்க்குள்ள போறது ஒன்றும் நம்மை தீட்டுப்படுத்தாது, ஆனா நம்முடைய வாயிலிருந்து புறப்படுறவைகளை நம்ம என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும். வீட்டுள்ளவன் பாளையத்துக்கு புறம்பாக இருக்க கடவுள். அது மிரியமாக இருந்தாலும் சார், திட்டுள்ளவன் பாளையத்துக்கு புறம்பே ஏழுனா போட்டு. இரண்டாவது காரியம், அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததுக்கு இரண்டாவது காரியம் என கவனிங்க. தாவீது அரசனாக அல்லது ராஜாவாக அவர் விரும்பினாலும் தவறான வழிகளை அவர் கை கொள்ளவே இல்லை. சொல்ல நல்லா கவனி, தாவீது ராஜாவாக விரும்பினாலும் தவறான வழிகளை, குறுக்கு வழிகளை அவர் கையாளவே இல்லை. சிலர் உயர்வுக்கு தவறான வழிகளிலே போறது ஆச்சரியம். நன்மை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு தீமை ஒன்றை செய்யலாம். எஸ், தாவீது ராஜாவாகத்தான் வேண்டும், ஆனா நான் ராஜாவாகவே வேண்டுமே என்பதற்காக தாவீது எந்த ஒரு கட்டத்திலும் தவறான வழிகளை அவன் கையாளவே இல்லை. தான் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக அதற்கு எதிராக இருந்தவர்களை அவன் உடனே பிடித்து கொலை செய்யவில்லை. அப்னேரையும் விட்டு வைத்தான், அவரை கொலை செய்யவே தன் எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று அவர் வேட்டையாடவும் இல்லை. சவுலை போல் விட்டு வைத்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்வதற்கு தவறான வழிகளை நாம் தெரிந்து கொள்வோமா இருந்தால் நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றுவளாக இருக்கவே முடியாது. இந்த பூமியிலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் பார்க்க நமக்கு மேலான ஒரு வாழ்வு, தேவனோடு வாழுகிற வாழ்வு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழுறவர்கள் எப்போதும் ஆண்டவுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முயற்சிப்பார்கள், துடிப்பார்கள். பாருங்க, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உயர்வதற்கு தயவு செய்து எந்த விதத்திலும் தவறான பிழையான குறுக்கு வழிகளை நாடாதீங்க, தேடாதீங்க. அப்படியான காரியங்களை நாம் செய்வோமாக இருந்தால் நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஒருவேளை இந்த உலகத்திலே தவறான வழிகளிலே, தவறான வழிகளை கையாண்டு பிழையான வழிகளிலே நடந்து சில காரியங்களை நாம் பெற்றுக் கொள்ளலாம், அல்லது சில காரியங்களை நாம் அனுபவிக்கலாம். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக தவறானது, பிழையானது என்பதை நாம் அறிந்திருக்கணும். புரிந்து உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி செய்யலாம், ஆனால் நீ அதற்கு பின்னால போகக்கூடாது, நீ அப்படி வாழக்கூடாது, நீ அதை தேடக்கூடாது. ஏன்னா அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு, அது ஆண்டவருக்கு முன்பாக அருவறுப்பு. உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் சரி, சரி ஆண்டவருக்கு அடுத்த ஆண்டவருடைய காரியத்திலும் நான் உயர வேண்டும் என்றால் நான் தவறான ஒரு வழியை கையாளவே கூட. அல்லது நான் விரும்புகிற ஊழியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் தவறான வழியை நான் கையாளக்கூடாது. அதுல தேவ கரம் இருக்காது, ஆண்டவருடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள. ஒருவேளை சம் பீப்புள், சில பேர் என்னை அங்கீகரிக்கலாம் அல்லது உங்களை அங்கீகரிக்கலாம். ஓஹோ நீங்க தான் சொல்லலாம், ஆனால் ஒரு டைமர் எல்லாரும் விட்டுறாங்க. ஆனா என்றைக்கும் நம்மோடு உன்னோடு கூட இருக்க வேண்டியது தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரம். அவன் எப்போதும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளே நாம் தெரிந்து கொள்வோமா இருந்தார் ஒருபோதும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். பாரு, மனுஷர்கள் கைவிடுவார். இன்றைக்கு நீங்க தான் பிரதர், நீங்க தான் சிஸ்டர், அதே நாவுகள் நாளைக்கு வேறு விதமாக நம்ம. ஆனா தேவாதி தேவனோ ஒருபோதும் நம்மை பார்த்து அப்படி சொல்லவே மாட்டார். பாரு, தாவீது ராஜாவாகத்தான் வேண்டும், ஆனால் அதற்காக அவர் தவறான வழிகளை, பிழையான வழிகளை அவர் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏன்னா தேவன் அதை விரும்ப மாட்டார் என்று அவருக்கு சரியாக தெரியும். ஆண்டவுடைய நேரத்துக்கும் காலத்துக்கும் அவர் காத்திருந்தார். ஒரு வருஷம் இல்லை, இரு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவன் அலைந்து தெரிந்தான். ஆண்டவுடைய நேரத்துக்காக காலத்துக்காக அவன் பொறுத்திருந்தான். அவசரப்பட்டு காரியங்களை அவர் சாதிக்க முயற்சி கொண்டிருப்பார். வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நான் உயர வேண்டும் என்பதற்காக, ஓகே நான் இப்படி பிரசங்கம் பண்ணியும், நான் இப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லியும், இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல நானும் வாழ வேண்டும், அல்லது மற்ற குடும்பங்களைப் போல என் குடும்பம் இருக்கப்படும், வசதியான வாழ்வு, அல்லது பகட்டான வாழ்வு, அல்லது நானும் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லி உலகத்தா செய்யறது போல நீங்களும் நானும் தவறான வழிகளை கையாண்டு ஒருபோலே நாம் இந்த உலக வாழ்க்கையில கொஞ்சம் உயரலாம், தலைக்கு மேலே போகலாம், அல்லது கூரைக்கு மேலே போகலாம். ஆனால் தேவ கரம் அங்கே இருக்காது, தேவடைய இருதயத்துக்கு அது பிடிக்காது, ஆண்டோடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்காது. மூன்றாவது, தாவீது ஆண்டவருடைய இருதயத்தை கேட்டு சொன்னதுக்கு மூன்றாவது முக்கிய காரியம், தேவன் அவனுக்கு கொடுத்த பொறுப்புகளிலே அவன் மிக உண்மையாக இருந்தான். படிங்க சங்கீதம் 78, சங்கீதம் 78 70 இருந்து படிங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 78 70 வசனத்தில் இருந்து பாருங்க, படி.
தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மீட்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை
நடத்தினார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து மேய்த்து ஆடுகளை மேய்த்தோம், இப்ப ஜனங்களை மேய்ப்பதற்காக ஆண்டவர் கொண்டு வர பார். இவன் தகப்பனால கூட அலட்சியம் பண்ணப்பட்டோம். ஆகவேதான் அவருடைய எல்லா சகோதரர்களும் சாமிகளுக்கு முன்பாக கடந்து போக்கப்பட்டார். ஆனா கடைசியான இவன் கடைக்குடி சொல்லி அவர் நீ ஆடு மேய்க்கத்தான் நீ லாயக்க அங்கறப்பா இங்க வராத, மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருவர் பின் ஒருவராக ஒருவர் பின் ஒருவராக எல்லாரையும் கடந்து போக போடுறார் சாமிகளுக்கு முன்பாக ராஜாவாகிறது. ஆனால் தாவீதை குறித்து நினைக்க இல்லை, தகப்பனு கூட நினைக்க இல்லை தாவீது எங்க ராஜாவாகிறது, இவருக்கு எங்க இது சரிப்படும். அவர் தகப்பு கூட அவர் நினைக்க அலட்சியம் பண்ணிட்டார். ஆனா தேவ பார்வை அங்கதான் இருந்திருக்கு பார். உலகத்தின் பார்வையில நாம் அலட்சியம் பண்ணப்பட்டாலும் தேவ பார்வையிலே நாம் உயர்வாக இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியும். அவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியே மெய்த்து தன் கையின் திறமை நடத்தினான். தேவன் அவனுக்கு கொடுத்த பொறுப்பிலே அவன் உண்மையாக இருந்தான். ஜனங்களை நிதானமாக நடத்தி இருக்கிறான். ராஜா, அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது, பவர் இருந்தது, அத்தாரிட்டி இருந்தது. ஆனாலும் ஜனங்களை அநியாயமாக அல்ல, நியாயமாக அன்பாக பண்பாக ஜனங்களை நியாயம் தீர்த்து அருமையாக அவன் நடத்தியிருக்கான். ஆகவே அவனை குறித்து வேதம் சொல்றது, அவன் தன் இருதயத்தின் உண்மையின்படியே தேவனுக்கு முன்பாக ஜனங்களை மேய்த்திருக்கிறான் பாருங்க, ஜனங்களை ஆண்டிருக்கிறான் பாருங்க. ஆடுகளை மேய்த்தவனை ஜனங்களை மேய்க்கிறவனாக மாத்தினார் தேவன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது. உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு காரியம், தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்றதுக்கு முன்பே அவருடைய வாழ்க்கை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கு. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்பே அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது. ஆகவேதான் அவன் அபிஷேகம் பண்றதுக்கு முன்பே பைபிள் சொல்றது, நான் என் இருதயத்துக்கு ஒருவனை தேடி கண்டுபிடித்தேன், அவனை என் ஜனங்கள் மேல் ராஜாவாக ஏற்படுத்தினேன். ஆகவே அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை இப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ போவாங்க. சோ தாவீது அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்பே ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக, ஆடுகளை மேய்க்கும் போதே ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வருவான். நான் அவன் பார்க்கிறேன், இந்த உலக வாழ்க்கையிலே உலக பொறுப்புகளிலே உண்மையா இராதவர்களை இலகுவில தேவனும் தன்னுடைய வேலைகளுக்கு நியமிக்கிறதில்லை. உலக வேலைகளில உண்மையா இராத, உலக வேலைகள் பொறுப்புகளில உண்மையா இராதவர்களை இலகுவில தேவனும் தன்னுடைய வேலைக்கு நியமிப்பது. ஆடுகளின் பின்னே அவன் தெரிந்தாலும் அந்த ஆடுகளை பத்திரமாக பாதுகாத்து. ஆகவேதான் அவன் சொல்றான், ஒரு விஷயம், ஒரு சிங்கம் வந்தது, நான் அதை பிடித்து கிழித்து போட்டேன். ஒரு விஷயம், ஒரு கரடி வந்தது, அதையும் நான் கொன்று போட்டேன். What is the meaning by that? சிங்கமோ கரடியோ என் பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆணையும் தின்னுறதுக்கு கொல்றதுக்கு நான் விட மாட்டேன். என் உயிரை பணையும் வைத்தாவது சிங்கத்தை நான் கிழித்து அல்லது கரடியை கொன்று என் உயிரை பணையும் வைத்தாவது ஆடுகளை நான் பாதுகாப்பேன். பிகாஸ் நான் ஒரு மேய்ப்பன். அப்படி அவன் இருந்தபடியா தான் தன் ஜனத்தை மேய்ப்பதற்கு ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டு வந்து இப்படியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். அதுவும் உடனடியாக அல்ல, பல ஆண்டுகள் பல உபத்திரவங்களின் பாதையில் அவனை நடத்தி பண்புள்ளவனாக மாற்றி தன் ஜனத்தை மேய்ப்பதற்கு இருதய பக்குவம் வரும் வரைக்கும் அவனை வனாந்தரத்தில் வைத்து அவனை பிழிந்தெடுத்தான். அவன் அவன் சொல்றார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மனையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே படிப்பித்தாரு, எங்கே பழக்கினாரு, எங்கே படிப்பித்தாரு? வனாந்திரத்திலும் குகைகளிலும் மலைகளிலும் அவன் அலைந்து திரையும் போது தேவன் அவனை பக்குவப்படுத்தினார், பண்படுத்தினார். எதற்கு என்றால் தன்னை ஜனத்தை மேய்ப்பதற்காக. ஏனென்றால் அதற்கு முதல் அவர் ஏற்படுத்தின சவுலோ தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மை இல்லாதவனாக போய்விட்டான். அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இல்லாமல் போய்விட்டான். ஆகவே தாவீதும் அப்படியாக போய்விடக் கூடாது. அவன் எனக்கு இந்த இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பல ஆண்டுகள் வனாந்திரத்திலே வைத்து அவனுக்கு பயிற்சி கொடுத்தார், அவனை பக்குவப்படுத்தினார், அவனை சரிப்படுத்தினார். எதற்காக? தன் ஜனங்களை மேய்ப்பதற்காக. தாவீது தன்னுடைய பொறுப்பிலே அவன் உண்மையாக இருந்திருக்க, அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது, ஆனால் அவைகளை அவன் துஷ்பிரயோகம் செய்யல. இன்னைக்கு சிலரிட கையில அதிகாரம் இருக்கும் போது அவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, சில இடத்துல வல்லமை இருக்கும் போது அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. லிசன் டு மீ, மேபி சம் பீப்புள் ஓ தேவ ஜனம் கூட, தேவோட ஊழியக்காரர்கள் கூட ஆண்டவுடைய வல்லமையை மிஸ்யூஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு. லிசன் டு மீ, தேவ வல்லமையை பெற்றுக்கொண்ட தேவ ஊழியர்களும் தேவனால் கொடுக்கப்பட்ட தேவ வல்லமையை மிஸ்யூஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு. தாவீது தன்னுடைய பொறுப்பிலே உண்மையாக இருந்தார், தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்தார். அவருடைய உள்ளத்துல வஞ்சகம் இருக்கல, கள்ளத்தனமாக ஆடுகளை மேய்க்கல, களவாக ஆடுகளை மேய்க்கல, அல்லது உள்ளொரு வாழ்க்கை வெளியொரு வாழ்க்கை வைத்து அவன் ஆண்டவருக்கு முன்பாக ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கிறது. பைபிள் சொல்றது தன் இருதயத்தின் உண்மையின்படி அவன் ஆண்டவர் அவனை தெரிந்திருந்தார். பாரு, இந்த அந்த ஜனம் முழுவதும் தேடி, இஸ்ரவேல் முழுவதும் தேடி 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 ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவன், அது யார்? தாவீது. அவனை கண்டுபிடித்தார். ஏன்? என் ஜனத்தை மேய்ப்பதற்காக, என் ஜனத்தை நடத்துவதற்காக, என் ஜனத்தை ஆளுவதற்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். பார், மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். ஆவேதன் அவரை அபிஷேகம் பண்ணார். அது மட்டுமில்ல, தாவீதில் இருக்க ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? மூன்று விசை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு ராஜா என்றால் அது தாவீது மாத்திரம் தானே. பொறுப்புகளிலே உண்மை. நீயும் நானும் ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையாக இருக்கணும். If I am a shepherd, I should be faithful before the Lord. Not only before the people, should be before God. தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். எந்த ஊழியமா இருந்தாலும், எந்த பொறுப்பாக, தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். மட்டுமல்ல, குடும்ப பொறுப்புல ஒரு புருஷன் புருஷனாக இருக்கணும், ஒரு ஒரு தாய் தாயாக இருக்கணும், ஒரு தகப்பன் தகப்பனாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தவறும் போது அல்லது நிர்விசாரமாக இருக்கும்போது ஒரு சந்ததியை கட்டு போறதுக்கு இடம் இருக்குது. ஒரு பாவ சந்ததியை பெற்றெடுத்தவர்களாக ஏன் நீ நானும் மாறன்? பொல்லாத இந்த உலகத்தில், அவபக்தி நிறைந்த இந்த உலகத்தில் பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுத்தார்கள் என்று தாய் தகப்பனை குறித்து ஏன் இந்த சமூகமும் சமுதாயமும் சொல்லக்கூடாது? சிந்திச்சு பார். இன்னைக்கு தாய் தகப்பன் தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து தவறும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது பாதிக்குது. So we have to take the time, spend with the children. It is the property. பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு பாரிய பொறுப்பு இருக்கு. தன்னை சேர்ந்துதான் சொல்றேன். எனக்கு பல வேலைகள் இருக்கலாம், பட் ஐ ஷுட் பி ஸ்பெண்ட் த டைம் வித் மை ஃபேமிலி பிகாஸ் த சில்ட்ரன், ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளைகளை குறித்து நான் கவனமா இருக்கேன். தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஃபாதர் அண்ட் மதர், யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி பிஃபோர் த லார்ட். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் தேவனுக்கு முன்பாக ஒரு பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளை குறித்த ஒரு உதாரத்துவம் இருக்குது, கணக்கு இருக்குது. பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு முன்பாக தாயும் தகப்பனும் சண்டை போடக்கூடாது. நீங்க செய்யறத அல்லது நாங்க செய்யறத நம்ம பிள்ளைகளை ஏன் கொப்பி அடிக்கிறோம்? நான் வாழுகிற காலம் அப்படிப்பட்டது. கேட்கிற செய்திகளை பார்த்தா தலை சுத்துது. அவரையெல்லாம் விவரிக்க போனா காலம் போகுது. அவ எனக்கு அருமானுக்குள்ளே ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. பிள்ளைகளை குறித்து நான் திரும்ப சொல்றேன், தேவனுக்கு முன்பாக பிள்ளைகளை குறித்து ஒரு கணக்கு பெற்றோருக்கு இருக்குது. ஏழிட்டது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பார்க்கணும், நீ உன் குமாரரை மதிப்பான. ஏலி தேவனுடைய ஊழியக்காரன், ஆசாரியன். ஆனால் ஊழியத்தில் அவர் எப்படி இருந்தார் அதற்கு அடுத்ததன் ஆளால் அவர் பிள்ளைகளை அவர் வளர்க்கிற காரியத்தில் அவர் தவறிட்டார். என்று சொல்லட்டுமா? ஈவன் தாவீது கூட இந்த காரியத்தில் ஃபெயிலியர் ஆகுது. நாங்க சொல்றேன், ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம பிள்ளைகளை விசாரித்து அவர்களை கவனித்து அவர்களை பக்தி உள்ள பிள்ளைகளாய் பரிசுத்த ஜாதியாய் தேவனுக்குள்ள வளர்த்தெடுக்க ஒரு மாபெரும் பொறுப்பு. நம் பிள்ளைகள் எங்க போறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் கவனிக்க முடியுது, பார்க்க முடியுது. நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு அல்லவா? வேலை 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 என்று ஓடி விலை மதிப்பட்ட உங்க பிள்ளை செல்வங்களை தயார் செய்து இழந்துறாரு. நான் ஒரு ஊழியக்காரன், இங்கிருந்து கனடா வரைக்கும் பல சங்கதிகள் பல காரியங்களை அறிவேன், அறிந்திருக்கேன். அவதான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், டேக் கேர் அபவுட் யுவர் சில்ட்ரன், தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நமக்கு ஆண்டவர் தந்த வேலைகளில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். தாவீது அவன் உண்மையுள்ளவனாக இருந்த நாலாவது காரியம் என்னவென்றால், அவன் ஆண்டவரில் அன்பு கூர்ந்தபடியால் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட அவன் ஆர்வமாக இருந்தான். இட் வாஸ் வண்டர்ஃபுல் திங். இதை வச்சு நான் ஒரு மனத்தியான ஓட்டலாம், ஆனால் நமக்கு நேரம் போதா. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஆலயம் என்ற ஒரு ஆலயம் அது சலமோனுக்குள்ளே அல்ல, அது தாவீதின் உள்ளத்தில் இருந்தது பாரு. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். அவன் ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு அளப்பெரியது. ஏன் தெரியுமா? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் எப்படியும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய துடிப்பார். தேவனை உண்மையாக நேசிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு துடிப்பார். ஆலயத்தை கட்டினது சாலமோன், ஆனா ஆலயத்தை கட்ட சொன்னது தாவீது. ஆலயத்துடைய அளவு, அதனுடைய பிரமாணம், இது எல்லாவற்றையும் கொடுத்தது தாவீது. ஆலயம் சாலமோனுக்குள்ள இருந்து வந்ததல்ல, அது தாவீதுடைய உள்ளத்தில் இருந்து வந்தது. பாரு, இன்னொருவர் தாவீதுக்கு சொல்லல ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும், ஆனா தாவீது தானே அவன் நினைத்தான். அதுவும் எப்படியான சூழ்நிலையில தெரியுமா? அவங்களுக்கு எப்படியான நிலைமையிலே ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட விரும்பினான் தெரியுமா? அது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு வசனம் வாசிங்க, ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் சீக்கிரம் படிங்க. ரெண்டு சாமுவேல் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு சாமுவேல் நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு படி.
கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்ற.
போது போது பாருங்க, தாவீது இப்ப சமஸ்த முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகியார். எல்லா சத்துருக்களையும் ஜெயிச்சு அடக்கியாச்சு. இப்ப அவனை சுத்திலும் இழைப்பார், அவன் தன் வீட்டில் வசதியாக படுத்திருக்கான். இப்ப எல்லாம் வந்தாச்சு. இப்ப உபத்திரவம் இல்லை, பிரச்சனை இல்லை. எதிரி என்று இல்லை, எங்கும் ஜெயம் எங்கும் வெற்றி. ராஜா இப்ப படுத்திருக்கிறார். இப்படியான சூழ்நிலை தான் அவனுக்குள்ள என்ன எண்ணம் வந்து தெரியுமா, இப்படி இந்த நிலைமையில என்னை கொண்டு வந்து விட்ட ஒரு ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்டணும், இப்படியாக என்னை உயர்த்தின ஆண்டவருக்கு, இப்படியா என் வாழ்க்கையில எனக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு, இப்படியா என்னை தூக்கி எடுத்த ஆண்டவருக்கு, என்னை நிலைநிறுத்தின ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே உருவாகிட்டு பாருங்க. இன்னொருவர் அவனுக்கு சோழல ஆலயங்கள நான் அவனுடைய இருதத்தில் அவன் தீர்மானம் பண்ணான், ஆண்டவருக்கு நான் ஆலயம் கட்டணும். ஏன் தெரியுமா, அவன் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவனாக அன்பு கூறுறவனாக இருந்தா பார். நான் சொல்றேன் கேளுங்க, யார் யாரெல்லாம் ஆண்டவர்களே உண்மையாக அன்பு கூறுகிறார்களோ, நான் அடிச்சு சொல்லுவேனுங்க, அவங்க ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு செய்யறதுக்கு அவங்க முயற்சிப்பார்கள். ஏன் தெரியுமா, அவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். உங்களுக்கு தெரியுமா, பேதுரை பார்த்து ஏசு யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்கள் எல்லாரிலும் நீ அன்பா இருக்கிறா, எஸ் லோர்ட், அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ அன்பா இருக்கிறாயா, எஸ் லோர்ட், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர்ல அவன் அன்பு கூர்ந்தபடியால் ஆண்டவர் அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்தாப்பார். அது நான் சொல்றேன் கேளுங்க, உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற ஒருத்தரும் சும்மா இருக்க மாட்டார். இயேசுவை நேசிக்கிற ஒருவரும் சும்மா இருக்க மாட்டார். அவர்களை ஏதோ ஒன்றை ஆண்டவருக்கு செய்யறதுக்கு தொடிப்பார். ஆலயத்தை கட்ட விரும்பினார் தாவீது. அது மட்டுமல்ல, அவர் விரும்பினது மட்டுமல்ல, அவர் விரும்பினாலும் ஆண்டவர் அதை தடை பண்ண என்றால் இதரலான ரத்தத்தை சிந்தனபடியார், உனக்குள்ள இருந்த விருப்பம் நல்லது தாவீது, ஆனால் உன் கர்ப்பப்புறப்பாகிய உன் குமாரன் அதை எனக்கு கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் அதை தடை செய்தார். ஆனால் அதுக்குரிய பட்டன் மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு திரளான செல்வங்களை தனக்கு இருந்த பொன்னையும் பொருளையும் தாவீது தன் குமாரனுக்கு கொடுத்துட்டு போனா பாருங்க. ஏன் தெரியுமா, அவனுக்கு தெரியும் இவ்வுலக செல்வமும் இவ்வுலக சொத்தும் நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. ஆண்டவுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு பயன்படாத சொத்தும் செல்வமும் எனக்கு எதற்கு, ஆகவே ஆண்டவுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எனக்கு இருக்கிற செல்வத்தையும் பொன்னையும் பொருளையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தான் கண்ணை மூடுவதற்கு முன்பே ஆலயத்தை கட்டுவதற்கு திரளான பொன்னையும் பொருளையும் செல்வத்தையும் தன் மகனிடத்தில் சலமிடத்தில் கொடுத்தான் சொல்லி நான் பார்க்கிறேன். எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சித்தான். கடைசியாக ஒரு காரியம், ஐந்தாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அவன் ராஜாவாக இருந்தபோதும் தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்மையாக நடந்து கொண்டான். அவனிடத்தில் அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது, ஆனாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொண்டான். ஆனால் தாவீதுக்கு பின்பாடு வந்த பல ராஜாக்கள் பிற்காலத்திலே அவர்கள் பெருமை உடையவர்களாய் அகந்தை உடையவர்களாய் நடந்து சிங்காசனத்தை விட தள்ளப்பட்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா தாவீதோ தேவன் முடிவு பரியந்தம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக கடந்து கொண்டான். ஆகவேதான் அவருடைய முடிவு அவனுக்கு சமாதானமா இருந்தது. நான் யோசித்து பார்த்தேன், தாவீது இப்படி தேவனுக்கு முன்பாக தாழ்மை அடைந்தது காரணம் என்ன, என்ன காரணம்னு தெரியுமா, நான் சொல்ல கேளுங்க. தாவீது தன் முன் நிலைமையை மறந்து போயிருந்த, தன் கடந்த வாழ்க்கையை முன்னிலைமையை தாவீது மறக்கல். ஆகவேதான் தேவன் முன்பாக அவர் தான் தாழ்மையாக நடந்துட உதவியாக இருந்தார். நாம சொல்லட்டுமா, தேவனுக்கு முன்பாக நீயும் நானும் தாழ்மையாக நடக்க முடியுமா இருந்தால் ஒன்று செய்யுங்க, நம்முடைய பழைய நிலைமைகளை முன்னிலைமைகளை நாம் மறக்கவே கூடாது. நானே கூட வாழ்க்கையை அடுக்க முடியும், அல்லது என் வாழ்க்கையை சொல்ல முடியும், எப்படியோ இருந்த நம்மை எப்படியாய் நம்மை மாத்தியிருக்கிறார். வாழ்க்கையில உயர 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 போனால் தேவனே என்னை எப்படி கொண்டு வந்தார், ஆண்டவரே கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த என்னை இப்படியாக சிங்காசனத்தில் என்னை கொண்டு வந்து வைத்தாரே, அவர் தன் முன்னிலைமை அவன் மறக்க இல்லைங்க. ஆகவேதான் அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொண்டான். ஆகவேதான் பெட்டிக்கு முன்பாக அவன் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வரும்போது பீகால் அவளை தன் இருதயத்தில் அவமதித்த போது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நான் என் பார்வைக்கு அற்பனும் நீசனுமாக இருக்கிறேன். எனக்கு அருமையா இருக்கு அந்த வசனத்தை நான் சிந்தித்து பார்த்தபோது அவர் சொல்ற, என் பார்வைக்கு நான் அற்பன், என் பார்வைக்கு நான் அற்பனும் நீசனுமாக இருக்கிறேன். பிறர் பார்வையிலே நான் அற்பமாக இருக்கிறது பெரிய காரியம் இல்ல, என் பார்வையிலே நான் அற்பமாக இருக்கிறது தான் என்னை தேவனுக்கு முன்பாக தாழ்மை கடந்து கொள்ள வைக்கும். மறந்துடாது, இன்றைக்கு நம்மை குறித்து சரியான தெளிவு அறிவு இல்லாதபடியால, நம்மை குறித்து நாம் உயர்வாக எண்ணிக்கொண்டு இருக்கிறபடியால் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த முடியல. நான் பெரியவன், நான் மற்றவர்களும் பார்க்க நல்லவன், நான் மற்றவர்களும் பார்க்க திறமையுள்ளவன், இடத்துல அது இருக்குது இது இருக்குது, அல்லது நான் மற்றவர்களும் பார்க்க பரிசுத்தம் உள்ளவன், அல்லது நான் மற்றவர்களும் பார்க்க பக்தி உள்ளவன், அல்லது நான் மற்றவர்களும் பார்க்க புத்தி உள்ளவன் என்று நாம் ஏதோ ஒரு விதத்துல நாம் அப்படி எண்ணுறபடியால் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த முடியாது. ஒருவேளை நாம் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள்றேங்க. யோசிச்சு பாருங்க, தாவீது சொல்றாரு, என் பார்வைக்கு நான் அற்பனும் நீசனுமாக. உங்க பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களை குறித்து உங்களுக்கு சரியான பார்வை இல்லாட்டால் நீ தேவனுக்கு முன்பாக தாழ்மை நடக்கவே முடியாது. என்னை குறித்து எனக்கு சரியான ஒரு பார்வை இல்லாவிட்டால் நான் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்க முடியாது. தாழ்மை குறித்து நான் பேசலாம், தாழ்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லலாம், ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக தாழ்மை நடக்க வேண்டுமா இருந்தால் என்னை குறித்த ஒரு சரியான தெளிவு எனக்குள்ளே இருக்கணும். நான் என்னை குறித்து மிஞ்சி எண்ணுவதனால், என்னை குறித்து நான் அதிகமாக உயர்வாக எண்ணுவதால் தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்மைப்படுத்த முடியல. அது பிசாசுல ஒரு சதி திட்டம். என்னை பார்த்து ஒருவேளை பிசாசு சொல்லலாம், நீ மற்றவளும் பார்க்க உயர்த்த, உனக்குள்ள திறமை இருக்குது, உன்னிடத்துல பலம் இருக்குது, நீ தான் மற்றவளும் பார்க்க பரிசுத்தமாக வாழ்ற, நீ தான் அப்படி இப்படி என்று பல காரியங்களை சொல்லி என்னை குறித்த ஒரு ஒரு மேலான நினைவு எனக்குள்ள எடுக்கப்படியால் தேவனுக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்த முடியல. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான காரியம், அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்ததுக்கு பிரதான காரணம் அவன் சொல்றான், என் பார்வைக்கு நான் அற்பன் நீசனமாக. பிறர் பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்னுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன், இதுவே என்னை தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்தோம். ஒருவேளை இடத்துல நன்மை இருக்கலாம், இடத்துல திறமை இருக்கலாம், இடத்துல கிருபை இருக்கலாம், ஆனால் இவையெல்லாம் எனக்கு எங்கிருந்து வந்தது, யார் தந்தது, யார் என்னை எப்படியா வைத்தது, யார் என்னை எப்படியா மாற்றினது, அதற்கு காரணமாக இருந்த கர்த்தரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்துக் கொள்வோமா இருந்தால் எப்பொழுதும் தாவீதை போல நாம் அவருக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள்ளலாம். எனக்கு அறிமானே ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து பெரும்பற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீயும் நானும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் இயேசுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்வாயா? இந்த பொல்லாத உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நீ ஆண்டவர் இயேசுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வாயா, அல்லது உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ போறாயா? ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் மனதிருப்போமா, கண்களை மூடி.